shalom to all of you. அதுவுள்ள தேவனுக்கு எப்படியாய் நாங்கள் வேலையாட்களாய் இருக்கிறதை குறித்து டாடியின் இறக்கத்தினாலே இந்த நாட்களுக்குள்ளே அந்த பகுதியை ஆராய்கிறோம். நாங்கள் கேட்ட வார்த்தை ஊழியம் செய்கிறது, ஊழியக்காரன், அப்படியான சொற்கள். ஆனால் அந்த புதிய பாட்டிலே ஊழியம் செய்கிறதோ ஊழியக்காரனோ என்று சொல்லுக்கு டயகோனியோ அந்த குரீக் சொல் பாவிக்கப்பட்டிருக்கிறது. டு சர்வ், டு வெயிட் அபான், டு பி எ சர்வன்ட், ஒரு வேலைக்காரனாய் சர்வீஸ் செய்வது, பணிவிடை செய்வது, அவரது கட்டளைக்காய் காத்திருப்பது, அப்படியான அர்த்தங்களை கொண்டதாய் இருக்கும். ஸோ நாங்கள் அந்த யோவான் புத்தகத்திலே 12 அதிகாரம் இந்த தற்காலிக வாழ்க்கையை குறித்து அதி உயர்ந்த தேவன் தம்முடைய மகன் யேசுவா மசியா அவர் மூலமாக உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வாழ்க்கையை குறித்து அவனை மிக கருத்தாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படி நான் கேட்கிறேன் தானே. மெய்யாகவே நம்முடைய பிறப்பின் நோக்கம் அறிந்தவர்களாய் நெருக்கங்கள் துன்பங்கள் மத்தியிலும் அவரது வார்த்தையை படித்துக் கொண்டு வழிவிலகி போகாமல் அவர் வெளிப்படுத்தின அந்த வெளிச்சத்தின்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை திருப்திகரமாக முடிக்கலாம். எல்லாருக்கும் அநேகமாக தெரிந்த ஒரு வார்த்தை அவருடைய டாடி வெளிப்படுத்தியது யேசுவாவின் மூலமாக. What a word! எந்த ஒரு மனுஷனும், மனிதன், அதிலே எந்த ஒரு மதமும் கூறப்படவில்லை, ஜாதிகள் கூறப்படவில்லை, யூதன் என்றோ வெள்ளக்காரன் என்றோ அல்லது யாரோ எவனோ அமெரிக்கன் ஜெர்மனோ, மனிதன் இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் இந்த தற்காலிக வாழ்க்கையை இழந்து போனால், அதை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவன் பெரும் லாபம் என்ன? அந்த கேள்விக்கு மறுபடி நத்திங், ஜீரோ, ஒன்றுமே இல்லை. இந்த உண்மையை வெளிப்படுத்துதலாக தம்முடைய மகன் யேசுவின் மூலமாக கொடுத்து அனுப்பினார். You can never find this truth in any religion. Nothing. You can say and read some good things. மதங்களுங்கிற அவர்களுடைய எழுத்துக்களிலே அல்லது புத்தகங்களிலே, but Yeshua brought the truth, உண்மைக்கு சாட்சி கொடுக்க வந்தேன். அதன் பிறகு சொன்னார், நானே உண்மை, ஐ ஆம் த ட்ரூத். யாரும் அப்படியா சொன்னதில்லை, நானே உண்மை, நானே வழி, நானே வாழ்க்கை. அவரை பின் சென்றார் ஒழிய பிறந்த நோக்கம் என்ன என்று இந்த பூமியிலே நாம் அறிய முடியாது. நவ் ஸோ இந்த ஜான் புத்தகம் 12 24 நாங்கள் கடந்த காலங்களை ஆராய்ந்து பார்த்தது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பேசுகிறது யோசுவா, கோதுமைங்கிறத விட்டு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மரத்தின் விதையை சொல்லுகிறேன், அதில் ஒரு பிழையும் இல்லை. எத்தனையோ விதை இருக்குது. ஒரு பப்பாசு விதையானது மணி என்றால் விதை, நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் அந்த மண்ணிலே புதைந்து அதனுடைய உருவத்தை இழக்காவிட்டால் அது தனிமையாக இருக்கும். அது நிலத்திலே விழுந்து மண்ணிலே புதைந்து செத்ததே ஆகில் அநேக பலனை கொடுக்கும், அல்லது கனிகளை பழங்களை கொடுக்கும். ஒரு விதையில இருந்து துளிர் வந்து ஒரு விதை அதிலே பூக்கள் வந்து வெளியே காய் அதிலே பிடித்து அது மரமாகி அநேக கனிகளை அது கொடுக்கிறது. ஒன்றல்ல, நிறைய. இது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. Did you hear that? நான் சொல்வதை கேள். இது சாதாரண இயற்கையான காரியம் என்று எண்ணுவையானால் உனக்கு இன்னும் வெளிச்சம் இல்லை. இது தேவனுடைய ராஜ்யத்தின் செயல், அவருடைய கரத்தின் செயல். இதை அப்படியாய் நாம் காண்கிறதுக்கு உள்ளான கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று யோசுவா நிக்கோதேமுவோடு பேசும் பொழுது ஜான் 3:3 வார்த்தையிலே, That's right, let everybody see, this is the work of the kingdom, the work of Elohim. Nobody can do this. எந்து ஒரு தேசமோ சயின்டிஸ்டோ எவரோ யாரும் லைஃபை கொண்டு வர முடியாது. அந்த விதைக்குள்ளே ஜீவனை போட முடியாது. இது தேவனுடைய செயல், தேவனுடைய ராஜ்யத்துக்கு இந்த விதையை அது எப்படி அது விழுந்து முளைக்கும் நேரத்திலே மனுஷன் நித்திர தூங்கி அவன் எழும்புகிறான், அது அவனுக்கு தெரியாமலேயே அது வளர ஆரம்பிக்கிறது தேவனுடைய வல்லமையினால். நிலமானது தானாக அந்த விதை வளரும்படி செய்து அதிலே துளிர் வந்து காய் வந்து பூ வந்து காய் வந்து அதுக்கு பிறகு கதிர் வருகிறது. இது தேவனுடைய ராஜ்யம். எல்லாரும் இதை காண முடியாது. நோ 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 ஒரு மரத்தின் கனிகளை நீ பார்க்கும் பொழுது உன் உள்ளான கண்கள் திறக்கப்பட்டிருந்தால் நீ அதி உயர்ந்த தேவனை நினைத்து சந்தோஷத்திலே உன் கண்கள் கலங்காமல் இப்படிப்பட்டதான ஒரு செயல் அனைவற்றையும் எங்களதுக்காக நாங்கள் ருசிக்கும்படிக்கு அதை செய்து அற்புதமாக செய்கிறார். மிளகு விதை மாறி ஒரு விதை, அந்த பப்பாசியின் விதை, அது எப்படியாக அதை மனுஷர்கள் கொண்டு போய் நாட்டி அதை நிலத்திலே புதைத்த பொழுது அந்த பப்பாசி மரத்தின் தோட்ட காட்டை பார்த்தீங்களா? எத்தனை என்று உனக்கு வீட்டிலே கொஞ்சமாவது இடம் இருந்தால் அதை செய்து பார். அது தானாக முளைக்கும். அதை கவனித்து நீ தண்ணீர் போடும் நேரத்திலே அது வளர்ந்து கனி கொடுக்கார். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை இழக்காமல் அவன் இங்கே பூமியிலே கனி கொடுக்க மாட்டான். அதுக்கு பிறகுதான் சொல்லுகிறார், தன் வாழ்க்கையை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். எந்த வாழ்க்கை? இந்த வாழ்க்கை, இந்த தற்காலிக வாழ்க்கை. இதை இழக்காதவர்கள் இனி மற்ற இடங்களிலே சொல்லி இருக்கிறார், அதி உயர்ந்த தேவன் யேசுவின் மூலமாக வாழ. From the beginning, Elohim, Adi Uyanda Devan, Enne Ariyamile led me to these scriptures. Matthew 16:24, Mark 8:34-35, Luke 9:23, 14:28. இதுதானா உண்மை? ஓ எஸ். அப்ப நான் இந்த வாழ்க்கையை வெறுக்காவிட்டால் ராஜ்யத்தின் வாழ்க்கையை அடைய முடியாதா? நோ. இதையும் வளர்ந்து அதையும் வளர்க்க வேண்டியிருக்கும். ஆனா இந்த வாழ்க்கையை இழக்கும் நேரத்தில் யேசுவா அந்த பப்பாசு விதைக்கு வைத்திருந்த அற்புதமான ஒரு அவரது கருத்தின் செயல் வளர்ந்து அநேக கனிகளை கொடுத்து ஆசீர்வாதமாக இருக்கும் ஜீவியம், அதை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இங்கே அநேக பேருக்கு சுயநலவாதிகள், இந்த வாழ்க்கையை விரும்புகிறவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது, கனி கொடுக்க முடியாது. இது அதி உயர்ந்த தேவன் யேசுவா அவரது மகன் மூலமாக கொடுத்து அனுப்பிய உண்மை. உண்மை உள்ளவன் அவனும் எனக்கு செவி கொடுக்கிறான். எத்தனையோ மரங்களும் கனிகளும் உண்டு. உண்மையை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு மரத்தின் கனியையும் வளர்ச்சியையும் உங்களுக்கு காண்பிக்கிறோம். That's all. எல்லாவற்றுக்கும் இது எல்லாரும் தெரிந்த அந்த பழம். மற்ற கிளப்பிலே, இலங்கையிலே, பல இடங்களிலே, குறிப்பாக கிழக்கு பிராந்தியத்திலே, and you can see இதுல இப்பொழுது எனக்கு பாரதி சொல்றேன், இப்ப நான் இது சிறுவயது முதல்ல நான் பார்த்திருப்பேன். எல்லா அநேகமான கனிதர் மரங்கள், அதுகளுக்கு விதைகள் எல்லாம் உள்ளே. இதுல விதை எங்கன்னு பாருங்க. I don't know. நான் சொல்லுகிறேன் மறுபடியும், இப்பொழுது நான் என் கண்கள் அது பார்த்தது, இந்த பழத்துக்குள்ள இந்த விதை வைக்கல. அதுவும் மட்டுமல்ல, ஒரு பழத்துக்கு ஒரு விதை. இதோடு பப்பாசி மரம், பப்பாசி பழத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பாத்தீங்களா, இப்ப அவருடைய விதை அந்த முந்திரிய பழத்துக்கு, அதை எடுத்து மரமாக நாட்டலாம், ஓகே, அல்லது அதை தயார் பண்ணி சாப்பிடுவதற்கு பேக்கெட்ஸ் வழியா அடித்து வெளியூர்களுக்கு அனுப்புகிறார்கள். இந்த மரம் வெளியூர்களிலே வளராது, அந்த அந்த மரம் அந்த இடத்திலே தான் வளர்ந்து அந்த இடத்திலே தான் கனி கொடுக்கும். நீ வேற எங்கேயோ உண்ட விருப்பப்படி ஜீவிக்கிற நேரம் நீ கனி கொடுக்க முடியாது. சகரியா திக்கதரிசி அப்படி சொன்னான், அவன் தன் தன் இடத்திலே வளருவான். மிருகங்களும் அதே மாதிரி தான், சிலர் தங்கட விருப்பப்படிக்க அங்கேயும் இங்கேயும் போய் ஜீவிச்சு கொண்டு தங்களது சௌகரியங்கள் தங்களது விருப்பங்கள் நிறைவேற அங்க வச்சு கனி கொடுப்பேன் நான் என்று, இங்கேயும் சர்ச் இருக்குத்தானே, இங்கேயும் ஊழியம் இருக்குத்தானே, அப்படி இப்படி என்று சொல்லுவார். டோன்ட் ட்ரை டு ஃபூல் காட். தேவன் தம்மை பரியாசம் செய்ய விட மாட்டார். மரங்களுக்கோ மிருகங்களுக்கோ ஒவ்வொருவருக்கும் ஜீவிக்க வேண்டிய இடம் இருக்குது. அந்த விதை அந்த இடத்திலே நாட்டினா தானே அது முளைக்கும். முந்திரிய மரம் கனடாவிலே நாட்டி முளைக்காது. இவைகள் யாவும் வெளியரங்கமான சாதாரண உண்மை என்று நீ எடுக்கலாம். ஆனால் I don't know what I said just now. அது முந்திரிய பழத்துக்கு ஒரு விதையை வெளியால வச்சிருக்கிறார். அது எனக்கு இப்பதான் பட்டது. அதே நேரத்தில் கொய்யா பழத்தை எடுங்கும், அந்த பப்பாசி பரமாதி நிறைய உள்ளுக்கு விதைகள். அது மேஜிக்கா உண்டாகிறது அல்ல. தேவன் கட்டளையிட்டார். ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்திலே He commanded it and it was so. And that's a miracle. You need eyes to see this. திறக்கப்பட்ட கண்கள் தேவை. இதை அப்ரிஷியேட் பண்றதுக்கு, இதை சந்தோஷமாய் அனுபவிக்கிறதுக்கு, சந்தோஷப்படுவதற்கு. நோ, எல்லாரும் சந்தோஷப்படு. பழத்துக்குள்ள விதை தானே, சோவாட். ஓகே, லெட்ஸ் கோ ஆன். 26 நாங்கள் தொடங்கினோம். இப்ப மெய்யாகவே மெய்யாகவே என்பதுக்கு கீழேதான் இது வருது. ஒருவன் எனக்கு வேலை செய்ய விரும்பினால், வேலை செய்கிறவன் ஆனால், அவன் கட்டாயம் எனக்கு பின் வரத்தான் வேணும். அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. If anyone serves me, He must follow me. அவரை பின்பற்றாமல் செய்யும் வேலையை அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். நோ, அதையும் அடிக்கடி உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். மத்தேயு 7:23. எல்லா இடத்தையும் மரத்தையும் பழத்தையும் கனியையும் குறிஞ்சு தான் பேசுறார். தேவனுடைய வேலையாட்கள், திகதரிசிகள், அப்போஸ்தலர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், நற்செய்தியாளர்கள், அவர்களை ஒரு மரமாகவும் கனி கொடுக்கிறவர்களாகவும் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கனிகளினால் அவர்களை அழிவீர்கள். 21, பரலோகத்தில் இருக்கிறேன் தரியின் சித்தத்தைப்படி செய்கிறவனே. பரலோக ராஜ்யம், அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி எஜமானே எஜமானே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிக்கிறது இல்லை. அநேகர் அந்த நாளிலே என்னை நோக்கி எஜமானே எஜமானே உமது பேர்னாலே திக்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, திக்க தரிசனம் சொன்னோம் என்று சொன்னால் உமது வார்த்தையை நாங்கள் அறிவித்தோம் அல்லவா, உமது பேரினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. பேர் என்று சொன்னால் அதிகாரம், that's real meaning. உம்முடைய அதிகாரத்திலேயே நாங்கள் பேய்களை துரத்தினோம் அல்லவா, உமது பேரினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கக்காரரே, அதாவது கட்டளைகளை உடைத்து ஜீவித்தவர்களே, கட்டளைகள் கீழ்படியாதவர்களை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அதாவது இவர்கள் ஊழியம் என்று செய்தாலும், பேய்களை துரத்தி நோயாளிகளை குணமாக்கி வார்த்தையை அறிவித்தாலும் அவரை பின்பற்றவில்லை, அந்த செய்திக்கு நான் வரவில்லை. இதுக்கு பிறகுதான் ஒருவன் எனக்கு வேலை செய்கிறவனானால் அவன் கட்டாயம் என்னை பின் செல்லத்தான் வேணும், என்னை பின் செல்லத்தான் வேணும் கட்டாயம். அது வேறொரு, இது முடிந்ததுக்கு பிறகு அது வேறொரு பகுதி. What it is to follow Yeshua? அது உயர்ந்த தேவனின் மகனை கட்டாயம் அவருக்கு பின்னால் செல்வது என்றால் என்ன? வேத வாக்கியங்கள் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? இன்றைக்கு அநேகம் பேர் ஊழியம் ஊழியம் என்று ஓடுகிறார்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? இப்ப நான் உங்களுக்கு இந்த வார்த்தையில இருந்து சொல்லுகிறேன், ஒருவன் எனக்கு வேலை செய்கிறவனானால் ஊழியம் என்று சொல்ல விடுங்கோ, அது ஒரு பன்னாட மாதிரி, ஒரு 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 அர்த்தமே கிடையாது. இயேசு என்கிற சொல்லை போல, சிலுவை என்கிற சொல்லை போல அர்த்தமில்லை. ஒருவன் எனக்கு வேலை செய்கிறவனானால் அவன் கட்டாயம் என்னை பின்பற்றத்தான் வேண்டும். நாங்கள் இப்பொழுது ஆராயும் செய்தி அவருக்கு வேலை செய்வது, அவருக்கு வேலைக்காரனாயிருப்பது, டு பி ஹிஸ் சர்வன்ட், அதைத்தான் நாம் கவனிக்கிறோம். ஒன்றில் நாங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேணும் அல்லது பேய்க்கு செய்ய வேணும். ரெண்டுக்கு நடுவில் இல்லை. ஒன்றில் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்ற சொல்லையும் விடும், அதுக்கு அர்த்தமே இல்லை. ஒன்றில் அதி உயர்ந்த தேவனுக்கும் அவரது மகனுக்கும் நாங்கள் வேலை செய்ய வேணும், வேலைக்காரர்களாக இருக்க வேணும், அல்லது தெரிந்தோ தெரியாமலோ சிலர் தெரிந்து கொண்டே பேய்களுக்கு வேலைக்காரர்களாக இருக்கிறார்கள். வேலைக்காரர்கள் என்றால் இப்போதைய கிறிஸ்தவம் என்கிற மதத்திலே இருந்து கொண்டு நாங்கள் கடவுளின் ஊழியக்காரர்கள் என்று சொல்கிறவர்களுக்கு இது விளங்காது. அவரால் தொடுபட்டு அவரது மந்தைக்குள்ளாக உண்மையின் வழியாக வந்து அவரது அழைப்புக்கு தாழ்மங்களோடு ஒப்புக்கொடுத்து எடுபடி வேலை பார்க்கிறவர்கள் தான் அவருடைய வேலைக்காரர்கள். எடுபடி என்றது உனக்கு தெரியாவிட்டால் நீ அவரது வேலைக்காரன் அல்ல. வாசித்த இந்த வார்த்தையிலே இவர்கள் தாங்கள் செய்த வேலைகளை, இப்போதைய பாஷையிலே ஊழியத்தை அப்படி செய்தோம் அல்லவா, இப்படி செய்தோம் அல்லவா, பெய்களை துரத்தணும் அல்லவா, பதில் என்ன கிடைத்தது? யேசுவா சொல்லுவாராம், இது நடக்கத்தான் போது, இதே மாதிரி சொல்ல போறார், இதே மாதிரி நடக்க முடிவிலே. கர்த்தனைக்கு கீழ்ப்படியாத ஜீவியம் ஜீவித்தவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள். நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. இவர்கள் ஊழியக்காரர்களாயிருந்தார்கள். அவர்களை பொறுத்தவரையிலே யேசுவாவுக்கு ஊழியம் செய்கிறார்கள் என்று நினைத்தார்கள். லைக் பரிசேயர், சதுசேயர், வேதபாரர்கள், பைபிள் ஸ்காலர்ஸ். வேத எழுத்துக்கள் கூறுகிறது பிசாசும் அது உயர்ந்த தேவனுடைய ஊழியக்காரன், அவனை மடங்கி செய்ய வச்சே தேறுவார் அவர் தேவன். Even the devil will have to serve him. பீட்டரை சுத்திகரிக்க, அவன் பெருமையிலே இருந்து அவனை விடுவிக்க, முட்டாள்தனமாக பேய் ஒன்று உத்தரவு கேட்டது தெரியாமலே யேசுவா ஜெபம் பண்ணிட்டு அதை அனுமதித்தார். பீட்டருக்கு சவகாரம் உடவன். பார்வனுக்குள்ளாக இருந்த பேய் தான் நினைத்தான் அவரை எதிர்க்கிறான் என்று தேவன் சொன்னார், நீ உன் பெருமையிலே உன்னை தூக்கி மேலுக்கு எடுத்து தொங்குறாய், இப்ப என் கையை நீட்டு நான் பொசுக்கி இருப்பேன் உன்னை இந்த பூமியிலே இயலாதபடிக்கு. ஆனால் நான் தொடக்கம் இருந்தே உன்னை எழுப்பி பார்வோன் கர்ப்பத்தில் எங்கேயோ தோன்றதுக்கு முதலே அவருக்கு தெரியும், ஆள் பிறந்து வரட்டும், இவர பெருமையை வச்சு என் அற்புதங்களை பெருக பண்ணுவேன். We when you think deeply, ஆழமாக அவருடைய உதவியோடு யோசிக்கும் நேரத்திலே அவர் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று அவரே சொல்லியிருக்கிறார். சோ சிலர் ஊழியக்காரன் ஊழியக்காரன் ஊழியம் செய்கிறோம் என்று சொல்றார். அந்த ஊழியம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் இல்லை. பிளீஸ் forgive me for saying this. நான் சொல்வது யாரையும் கேலி பண்ணவோ அதை குற்றப்படுத்தவோ இல்லை. உணர்வடைந்து கொள். எப்படியாக பேசும்படிக்கு நான் வழி நடத்தப்படுகிறேன். நீ வேலைக்காரனாக ஒரு எடுபடியாக நீ இல்லாவிட்டால் ஒரு தேவனுக்கு உன் அழைப்பிலே முதல்ல உனக்கு தெரியணும், உனக்கு ஊழியம் இல்லை. அவர் கொடுத்த ஒழியும் ஊழியம் இல்லை. உனக்கு ஊழியம் இல்லை, உனக்கு ஒரு வேலையும் இல்லை. எவருக்கும் எனக்கும் தான். அவர் அவர் வேலை வச்சு கூப்பிட்ட பொழுது எனக்கு அவர் என்ன வேலை என்று தெரியாமல் ஒரே ஓட்டமாக முதுக காட்டி ஓடினேன். ஆனால் அவரது இரக்கத்தின் நிமித்தம் அவர் என்னை விடவில்லை. எண்பத்தி ஓராம் ஆண்டு அவராலே வெளிச்சத்துக்குள்ளாக இழுக்கப்பட்டதும் மிக கடினமான இருதயம் உள்ள மனுஷனாய் நான் நினைத்தது சரி, நான் பின்பற்றும் கிறிஸ்தவ மதம் சரி, கத்தோலிக்கம் அப்படியெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தேன். அவருடைய இரக்கம் என் இறுதிய கல்லறையை திறந்தது. ஜனவரி 30, 81 அதன் பிறகு அடுத்தடுத்த வருஷங்களை மேக் தி ஸ்டோரி ஷார்ட். எவரையும் அழைக்காமலே யாரையும் நான் அழைக்கவில்லை, எங்கேயும் போகவில்லை, ஒரு வீட்டுக்கும் போகவில்லை. ஒரு சில குடும்பங்கள் வீட்டுக்கு வந்தார்கள். ஒரு கத்தோலிக்க குருவானவர் வீட்டுக்கு வந்தார். அந்த ஆத்தகைக்கு அங்காலே இருக்கிற அந்த கிறிஸ்தவ மண்டபத்திலே வாட்சி கொடுக்க முடியல, நடுங்கி போறேன். நான் ஆக்களுக்கு முன்னால பேசி பழக்கம் இல்லை. அதன் பிறகு கொஞ்சம் மாதங்கள் கடந்து போனது. ஒரு உயர்ந்த மனுஷன் ரெண்டு தனது பிள்ளைகளோடு அவர்கள் திருமணமானவர்கள். ஏறக்குறைய 30-35 வயதுக்குள்ளேதான் இருக்கு, அதுக்கும் குறையதான் இருக்கு. நான் இருந்து ப்ராட்காஸ்ட் பண்ணும் இந்த ரூமுக்கு அருகாமையில் இருக்கிற என்னுடைய பழைய வீட்டின் ஒன் அறையிலே அவர்களை கூப்பிட்டு ஒரு மண்டபமோ எதுவுமோ இருக்கவில்லை. நிலத்திலே இருந்தார்கள். நான் முன்னுக்கு இருந்தேன். நான் எப்படி ஜெபம் பண்ற என்னதுங்களுக்கு நான் ஏன் வந்தீங்கன்னு கேட்க சொன்னார்கள். கொஞ்சம் ஜெபம் தேவை. எனக்கு சரியா ஞாபகம் இல்லைன்னு கேட்டவங்க எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. ஸோ நான் உடனே எடுத்து ஜான் புத்தகம் முதலாம் அதிகாரத்தை வாசித்தேன். எனது வலது பக்கத்தில் ரெண்டு பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள், திருமணமானவர்கள், அவருடைய அவர்களுடைய பொம்பளை பிள்ளைகள் ரெண்டும் ஒரு 3-4 வயது அப்படி இருக்கும். ரெண்டு பேருக்கும் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள். தாப்பன் இங்காலே அவர் ஒரு 6-6.5 அடி இருக்கும். பார்த்தாலே பயங்கரமாக இருந்தது. அவர் இந்து கோயில்களிலே அவர் சில இதுகள் அவர்களது கொண்டாட்ட நாட்கள் முன்பதாக ஆடி அவர் தெய்வம் ஆடி என்று சொல்வார்கள். அந்த நேரம் மரத்தில் ஏறி ஒரு இலையிலே நிற்பாராம். மெய்யாக இது அதுக்கு பிறகுதான் கேள்விப்பட்டதால் நான் எழுப்பி ஓடி இருப்பேன் பயத்தில். உண்மையை சொல்லுகிறேன். அவருடைய புத்தகத்தை எடுத்து என்னை ஜூம் பண்ண செய்யாது. இன்னொரு சிக்கலான ஒரு அவரது அழைப்பிலே மாட்டிட்டேன் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. அந்த நேரம் யோகனான் புத்தகத்தை எடுத்து எனக்கு தெரியும் முன்பாக நான் உண்மையை பேசுவேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, டும் என்ற சத்தம் கேட்டது. அந்த மனுஷன் நெத்தி அடிபட நிலத்திலே விழுந்தார். எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியவில்லை. விழுந்தவர் வாயினாலே சவுக்காரத்தை போட்டு அடி அடி என்று அடிச்சால் நுர நுரைய வரும் எல்லாம். அது மாதிரி வாயாலே வந்து கொண்டிருந்தது. நான் வாசித்தது ஆதியிலே வார்த்தை இருந்தது. In the beginning was the word. அப்படியே விழுந்து கிடந்து நுரை நுரையாக வாயினாலே வந்து என்ன செய்வது என்று தெரியாமல் தொடர்ந்து வாசித்தேன். அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. அந்த நேரம் அந்த ரெண்டு திருமணமான பம்பள பெண்களும் அவருடைய மகள்மார் அவர்கள் விழுந்தார்கள். விழுந்தது மட்டுமல்ல, ரெண்டு பேரும் அந்த ஹாலில் உருண்டு கொண்டு போனார்கள். நிலத்திலே நானும் நிலத்திலே உட்கார்ந்து இருக்கிறேன். இப்ப என்ன செய்யலாம்? என்னோட ஒருவருமே இல்லை. என்ன செய்ய வேணும்? அடுத்ததாக எப்படி ஜபிக்க வேணும்? ஜபம் பண்ண ஒன்றுமே தெரியும். தொடர்ந்து வாசித்தேன். அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த ரெண்டு அந்த பெண்களின் ரெண்டு பிள்ளைகளும் மூணு நாலு வயது பிள்ளைகள் அவரது பேரப்பிள்ளைகள் அதுகள் விழுந்து உருண்டு கொண்டு போகுது. அந்த நாட்களுக்குள்ளே அதிக உயர்ந்த தேவன் அவர் வாயினாலே வந்து எழுதப்பட்ட இந்த வார்த்தையின் வலிமை எப்படியாக அவரது ஆவி அவரது பிரசன்னம் இந்த வார்த்தைக்குள்ளாக அடங்கி இருக்கிறது என்பதை எனக்கு காண்பித்தார். அவருக்கு வேலைக்காரனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து இதை தியானித்து இதை பற்றி கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை உன் வாயை விட்டு விலக நீ விடக்கூடாது. அதன் பிறகு யாத்ராகமம் ஜோஷுவா எல்லாம் நான் வாசிக்கும் நேரத்தில் அவர் ஜோஷுவாக்கு சொன்னது அந்த இடத்துக்கு வந்தது என்னால் தாங்க முடியவில்லை. இந்த வார்த்தைகள் உன் வாயை விட்டு பெரியாது இருக்கட்டும். காரியம் இப்படி இருக்க இன்ம அந்த மனுஷனுக்கு நடந்தது சொல்லத்தான் நான் வேணும். ஒரு சில கிழமைகள் வந்து கொண்டிருந்தார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க தொடங்கினார். குறிப்பாக அவருந்து பொம்பளை பிள்ளைகளை பேர பிள்ளைகளை இவர் வந்துட்டு நின்றுட்டார். ஏன் இவர் வரல? இப்ப இவங்க சொன்னாங்க பெண் பிள்ளைகள் அவருக்கு கிட்ட போன பிறகு கைப்பூரமாக போட்டு முன்னால பத்த வைக்கிற மாதிரி மனம் வந்து கொண்டே இருக்கு. நான் என்ன கதைக்கிறீங்க நீங்க? ஊம்புறது வேணுமென்னா நீங்க வந்து பாருங்க. நானும் என் மனைவி வீட்டுக்கு கிட்டவா தான் இருந்தது அவர்கள் வீடு. கொஞ்சம் பெரிய உப்போடு எங்கிற அந்த இடத்துக்கு கொஞ்சம் அங்காலே கட்டப்பட்ட அந்த கெபி மாதா கோயில், அதுக்கு பின்னாலே நான் மோட்டர் சைக்கிள் நிகர நேரம் இந்த மனுஷன் வந்தார். சிரிச்சுட்டு தான் வந்தவர். ஏன் வரையில்லை நீங்க? என்னத்துக்கு வரையில்லை? உங்களுக்கு வந்த உடனே அவரது வார்த்தையின் வல்லமையை உங்களுக்கு காண்பித்தவர் தானே. ஏதோ உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கிறார்கள் அவர் சொன்னார். ஓ நல்லது, பிள்ளைகள் வரட்டும், நான் வரல. அவரது மேலெல்லாம் நான் பார்த்த பொழுது பொக்களமாக இருந்தது. அப்ப நான் சொன்னேன், நீங்கள் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வீட்டுக்கு தானே வந்தீர்கள், அதுக்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து கூட்டங்களுக்கு வந்தீர்கள், அப்படின்னு திரும்பத்து என்ன விட்டுரு தம்பி, இவங்களுக்கு அவங்க வரட்டும் என் பெண் பிள்ளைகள், என்ன விட்டுரு. இல்லை நான் சொன்னேன், எப்படி விடுறது, நீங்கள் வந்து உங்களை ஒப்பு கொடுத்தீர்களே என்று சொல்லி நான் திரும்ப திரும்ப பேச, நான் மோட்டார் சைக்கிளை நின்று கொண்டிருக்கேன், அவர் எனக்கு பக்கத்திலே தெரு நடுவிலே, மனம் மனம் மனமாக கைப்பூரத்தை எனக்கு முன்னுக்கு வச்சு எரிச்ச மாதிரி தாங்க முடியவில்லை. என் மனைவி அதை மணந்து அந்த மனுஷனின் முகம் மாறுவதை கண்டு பயங்கரமாக மாறி என்னை ஸ்டார்ட் பண்ணி போகும்படிக்கு, இதுக்கு முதல்ல அவர் சொன்னார், என்ன விட்டுரு தம்பி என்று சொன்ன உடனே, இங்க பார் என் உடலை அதை அள்ளி போட்டு வச்சிருக்குது நோய். 40 வருஷமாக நான் அதுக்கு ஊழியம் செய்கிறேன், அது என்ன விடாது தம்பி, என் பெண் பிள்ளைகளை அவர்கள் வரட்டுமாங்க. அப்படி சொல்லி ஒரு சிலையை போல ஆகினவர். நான் என் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அவர் கடைசியா சொன்னது, 40 வருஷம் நான் அவனுக்கு இந்த பைக்கு நான் ஊழியம் செய்கிறேன், அது என்னை விடவே விடாது. நான் சொன்னேன், உனக்கு விடுதலை கொடுப்பார், அன்றைக்கு உனக்கு நடந்தது தெரியும் தானே என்று சொன்னோன்னுதான் சிலையா போனது. நான் ஏன் இதை சொன்னேன், நீ யாருக்கு ஊழியம் என்று பண்றாய், யார் தேவனுக்கு அல்லது பேய்க்கா? அவரது மகனாகிய யேசுவாத மெஷாயா, அவருக்கும் டாடிக்கும் ஊழியம் செய்கிறாயா அல்லது பிசாசுகளுக்கு ஊழியம் செய்கிறாயா? வழியிலே கிறிஸ்தவன் என்ற பெயரிலே அப்படித்தான் ஒரு கூட்டம் இருந்தது. பரிசேயர் சதுசேயர் வேதபாரர்கள் தேவனுக்கு தாங்கள் ஊழியம் செய்கிறார்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், வேதத்தை வாசித்திருந்தார்கள், ஆராதனையை நடத்தினார்கள். யேசுவா அங்கு வந்து அதி உயர்ந்த தேவனின் உண்மையை அவர்களுக்கு அறிவித்ததும் உள்ளே இருந்த பேய்கள் கிளம்ப ஆரம்பித்தது. வித்தியாசமான உடுப்புகளை போட்டிருந்தார்கள். அன்பு இருக்கவில்லை, இரக்கம் இருக்கவில்லை, உண்மை. நான் உண்மையை சொன்னால் நீங்கள் ஏன் விசுவாசிக்கிறதில்லை என்று யேசுவா கேட்டார். ஜான் 8 அதிகாரத்திலே ஒருக்கா சொன்னார்கள், ஆபிரகாம் தங்கள் தாப்பன் என்று. யேசுவா சொன்னான், ஆபிரகாம் உங்கள் தாப்பனாக இருக்கிறது எனக்கு தெரியும், ஆனால் அவனுடைய செயல்களை நீங்கள் செய்கிறதில்லையே. அந்த சந்ததியிலே வந்தார்கள். But they are not actually chained in their hearts and did what Abraham did. அதுக்கு பிறகு சொன்னார்கள், இல்லை எங்களுக்கு ஒரு தேவனே எங்கள் தாப்பன். யேசுவா சொன்னார், தேவன் உங்கள் தாப்பனாய் இருந்தால் என்ன நேசித்திருப்பீர்கள். அவரிடத்திலே இருந்து உண்மையை கொண்டு வந்த மனுஷனாகிய என்னை கொல்ல வகை தேடுகிறீர்கள். அப்படியானால் யானுடைய பிள்ளைகள் இவர்கள். நீ யாரை திட்டிக் கொண்டு தெரிகிறாய்? இந்த வீடியோ அதிகளை பார்த்து யாரை திட்டுகிறாய்? தேவனுடைய வார்த்தை அதிலே இருக்கிற மாதிரி எடுத்து சொல்லும் ஒரு ஆளு எவராயும் இருக்கட்டும், நீ தொட்டால் நீ யாருடைய ஊழியக்காரன் என்பது உனக்கு தெரிய வேணும். அவர் தமது வார்த்தையிலே சொல்லிருக்கிறார். பாடல்கள் 105:15 டச் நாட் காட்ஸ் அனாயிண்டட். அவர் முத்திரையிட்ட ஏழு முகத்தின் பாஷையிலே அபிஷேகம் பண்ணின ஊழியக்காரனை தொடாதே. 105:15 நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்று சொன்னார். அவன் அவன் சட்டையில் ஒரு தொங்கலை வட்டி போட்டு இறுதியும் குத்துண்ட கிடந்தான். அபிஷேகம் பண்ணினவனை நான் தொட்டுட்டு அவன் சட்டையை வட்டி போட்டு சவுல் ராஜாவு சட்டைய டேவிட் அவன் நித்திர போடுற நேரம். இப்ப நாக்கு நீண்டு எங்கேயோ நிக்குது, ஒரு பயமும் இல்லை. இப்பொழுது கேள்விப்படுகிற செய்திகளை பார்த்தால் அதி உயர்ந்த தேவனுடைய கரம் உயர்த்தப்பட்டிருக்குது. ஆயிரத்தெட்டு டிஸ்லாக்கும் போடலாம், நெய் ஒரு பிரச்சனையுமே இல்லை. யேசுவாவின் காலத்திலே கம்ப்யூட்டர்ஸும் யூடியூபும் வீடியோவும் இருந்திருந்தால் நீ என்ன நினைக்கிறாய்? பரிசேயர் சதுசேயர் வேதபாரர்கள் அவர் கொண்டு வந்த உண்மையை கேட்டு ஏற்றுக்கொள்ளாமல் கோபம் அடைந்தவர்கள், அவரை கொல்ல பார்த்தவர்கள் வீட்டுக்கு போய் அவருடைய பிரசங்கத்தை பார்த்துட்டு லைக் போடுவாங்களா? இவ்வளவு பேரும் கட்டாயம் டிஸ்லைக் தான் போடுவாங்க. உன்ன மாதிரி போடு. ஒரு பிரச்சனையுமே இல்லை. தவளகம் பெய்கிறதான் மழையும் பெய்கிறதான். மழை பெய்து கொண்டே இருக்கும் தவளைதான் சாகும். உன்னை பாதுகாக்கும்படிக்கு இப்படி சொன்னேன். காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லறை. உனக்குள்ள இருக்கிற பேய்கள் நீ விடுதலையடாம அந்த காரியத்தை உன்னை செய்ய வைக்குது. அவங்க கல்லுகளை எடுத்தார்கள். So this is what it is. அந்த மனுஷன் சொன்னான், 40 வருஷம் நான் ஊழியம் செய்கிறேன், அதை என்ன விடாத ஐயா, நீங்க உங்களை கூட்டிட்டு போங்க ஐயா. யாருக்கு வேலைக்காரன்? நேற்றைய தினத்திலே நான் பீட்டரின் மாமியார் காய்ச்சலா இருந்ததும் இயேசு அவள் கரத்தை தொட்ட பொழுது அவள் காய்ச்சல் அவளை விட்டு நீங்கி அவருக்கு பணிவிடு செய்தாள், வேலை செய்தாள். என்ன விதமாக என்ன ட்ரிங்க் கொடுத்தாலோ அல்லது என்ன சாப்பாடு செய்து கொடுத்தாலோ, ரொட்டி அது அதில் போடப்படவில்லை, அவள் பணிவிடு செய்தாள். ஷீ சர்வ்ட் ஹிம் டயகோனியோ. நாங்கள் பணிவிடைக்காரர்கள், பணிவிடை செய்யும் தேவதூதர்கள் உண்டு. எபிரேயர் 1:14. இன்றைக்கு இது தெரியாதபடியினாலே இது எவ்வளவு ஒரு பெரிய சொலாக்கியம் பாக்கியம் என்று, ஊழியக்காரர்கள் ரெண்டு சொல்லிக்கொண்டு பெருமை கொண்டவர்களாய் பலரையும் திட்டிக்கொண்டு குத்தி புறங்கூறி மந்திரவாத ஜபங்கள் பண்ணி தாங்கள் யாருக்கு ஊழியம் செய்கிறார்கள் என்று தெரியாமல், பிசாசுக்கு ஊழியக்காரர்கள் தேவை, அது ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி ஏற்படுத்தப்பட்ட சாத்தானின் ஊழியக்காரர்களுக்கு தாங்கள் சாத்தானின் ஊழியக்காரர்கள் என்று தெரியாது. ஏன் வஞ்சிப்பு? பேய்க்கு தான் ஊழியம் செய்கிறான் என்று பவுல், முந்தின வாழ்க்கையிலே சவுலாக இருந்தவன், தமஸ்கு தெரிவிலே அவன் அறியவில்லை, தேவனுக்கு தொண்டு செய்கிறான் என்று மட்டுமே அவன் அறிந்திருந்தான். வேத வாக்கியங்களை எழுத்துக்களை நன்றாக படித்திருந்தான். 14 வருஷங்கள் கெமலியல் என்கிற அந்த மனுஷனுக்கு கீழே. So he believed that he was serving Elohim, when actually he was not. He was serving Lucifer, the devil. சவுலா இருந்த நேரம் அவன் அப்படித்தான் வஞ்சிப்பாக எண்ணி பேய்க்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தான். யேசுவாவனை தெருவிலே சந்திக்கும் வரை இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக்கொண்டு அட்டக்க முடியாத வாயோடு, வஞ்சகத்தோடு, மாயமாலத்தோடு, கபடங்களோடு, பொறாமையினால் நிரம்பி தங்களுக்கொன்று குழுக்களை ஏற்படுத்தி கொண்டு ஜனங்களையும் வஞ்சித்து அரசாங்கத்தையும் வஞ்சித்து அரசாங்க காரியாலயங்களை வஞ்சித்து நடக்குது. இவர்கள்தான் ஒரு சொல்லை நிச்சயமாக கேட்பார்கள். வாழ்க்கை முடிந்து இயேசுவா வந்து நியாய தீர்ப்பிலே, நாங்கள் அதை செய்தோம், நாங்கள் இதை செய்தோம், நாங்கள் அப்படி செய்தோம், நாங்கள் வீடு கட்டி கொடுத்தோம், நாங்கள் கிணறு கட்டி கொடுத்தோம், நாங்கள் தீக தரிசனம் சொன்னோம், அப்படியெல்லாம் சொல்ல கேட்டுக்கொண்டு இருந்ததுக்கு பிறகு, I don't know you. நான் உங்களை அறியேன். அதுக்கு பிறகு நான் நேற்று தினத்தில் மற்ற 4:11 40 நாட்கள் சோதனை முடிந்த நேரம் பிசாசு ராஜ்யங்களை எல்லாவற்றையும் உலகத்தின் ராஜ்யங்களை பத்தாவது வார்த்தை அப்பொழுது யேசுவா தன்னை விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டான். The devil wants to worship. அவன் சுரூபங்களையும் முன்னங்களை அவைகளை வைத்து உலக ஜனங்களை அல்லது ஜீவிக்கிறவர்களை உயிருள்ளவர்களை அல்லது செத்தவர்களை யாரையாவது வணங்கும்படி செய்து அந்த வணங்குதலை அந்த தொழுது கொள்ளுதல் அதை தான் எடுத்துக் கொள்வான். நீ சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டால் என்னை வணங்கினால் இவைகளையெல்லாம் உனக்கு தருவேன். இயேசுவா அதுக்கு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய யெகோவாவை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே சேவை செவ்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. இலகு தமிழ்ல இருக்க பார்ப்போம். நாலு பச்சு யேசுவா அவனிடம், சாத்தானே என்னை விட்டு அப்பாலே போ, இறைவனாகிய உன் எஜமானை வழிபட்டு அவருக்கு மட்டுமே பணி செய், அவருக்கு மட்டுமே பணி செய். பணி செய் என்றால் வேலை செய். அவருக்கு மட்டுமே வேலைக்காரனாக இரு. இங்கே ஆராதனை என்று போட்டிருக்கிறது. 99.9999 வீதமான உலக கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் இதை அறிந்து கொள்ளவில்லை. ஆராதனை என்றா பாட்டு படிச்சு என்ன முகாய் தட்டி அப்படி இப்படி செய்வதாக்கும் என்றுதான் அவர்களுடைய எண்ணம். அவருக்கு வேலை செய், அவருக்கு வேலைக்காரனாக இரு. அவர் ஒருவரையே பணிந்து கொள், அவர் ஒருவரையே வணங்கிக் கொள், அவருக்கே வேலை செய். யேசுவா சொன்னதால் தான். What about this? இத பாப்பம் ERVTA பாப்பம் மத்தேயு 4:10 யேசுவா பிசாசை நோக்கி, சாத்தானே என்னை விட்டு விலகிச்சல், நீ உன் தேவனாகிய யெகோவாவை மட்டுமே வணங்க வேண்டும். நீ கர்த்தர் என்றிருக்கிறது நான் மாத்தி வாசிக்கிறேன். ஏனால் அவருடைய பெயர் ஏறக்குறைய 7000 தடவை சொல்லப்பட்டிருக்க, 6500 தடவைக்கு மேலாக இல்லை அதுக்கும் கூட அதை எடுத்து போட்டு கத்தர் என்று போட்டிருக்குது. இங்கிலீஷில் லார்ட் என்று போட்டிருக்குது. இங்கிலீஷ் வேர்ட் LORD எல்லா கேபிட்டல்ஸ். உன் தேவனாகிய யெகோவாவை மட்டுமே வணங்க வேண்டும், அவருக்கு மட்டுமே சேவை செய்ய வேண்டும். இது நல்லம் எழுமும் ஆராதனை. இங்கே சேவை செய்ய வேணும், வேலை செய்ய வேணும், அவருக்கு வேலை. நீங்க யார்? நான் தேவனின் வேலைக்காரன் சொல்லுவாங்களா? தேவனுடைய வேலைக்காரன், a servant. அந்த மனுஷன் சொன்னான், 40 வருஷம் நான் இந்த வேலையை செய்து வருகிறேன். அவனுக்கு யார் அவன் பேய், அவனை நீ விடமாட்டான். இங்க பாரதம்பி, இந்த உடல் எல்லாமே பொக்களிப்பான் போட்டு எறிஞ்சிருக்கு, நானும் விடாம காய்ச்சி கொண்டே போன சிலையா மாறிட்டார். ஓகே, நான் சொல்வதை நீ கட்டாயம் எடுக்க வேண்டும் இல்லை. நீ உண்மை இருந்தால் உன்னிடத்திலே வேத வாக்கியங்களை எடுத்து நீ ஆராய்ந்து பார். கோபப்பட்டு பிரயோசனமே இல்லை. Check up whether these things are so. நான் கற்பிக்கிறவைகள் வேத எழுத்துக்களிலே இருக்குதா என்று ஆராய்ந்து பார்த்து நலமானவற்றை பிடித்துக் கொள். That is all. எல்லாருக்கும் ஒரே பைபிள் தான், ஆனா நல்ல மொழிபெயர்ப்புகள் தமிழிலே இல்லை. இங்கிலீஷ் ஆக்களுக்கு 25-30 மொழிபெயர்ப்புகள் உண்டு. அப்ப ஆராய்ந்து படிக்கலாம் ஒரு சொல் எவ்விதமாக விளங்க படுத்தப்பட்டிருக்கிறது. விளங்க ஜான் புத்தகம் 12. ஸோ நாங்கள் சர்வீஸ் செய்கிறதை குறித்து, வேலை செய்கிறதை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். ஜான் 12:1-2. பாஸ்கா பண்டிகை வர 6 நாட்களுக்கு முன்னே, அதுவும் 6 நாட்கள், யேசுவா தம் மரணத்திலே இருந்து எழுப்பின லாசரஸ் அவன் ஜீவித்த பெத்தானியாவுக்கு வந்தார். கவனிக்கிறேன், லாசரஸ் அவங்கள மாற்றம் ஏறி இருந்த அவங்கள வீடு, அந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு, அதாவது யேசுவாவுக்கு, அது உயர்ந்த தேவனின் மகனுக்கு இரவு சாப்பாடு பண்ணினார்கள். என்னுடைய மொழிபெயர்ப்பு இது, ராவிருந்தாம். நாங்கள் அப்படி சொல்றது இல்லையா இல்லையா, இன்னைக்கு ராவிருந்துக்கு வருவியலா, அப்படி நாங்க கேட்கறது இல்லை. இரவு சாப்பாடுக்கு அவருக்கு ஆயத்தம் அணினார்கள். மாற்றாள் பணிவிடை செய்தாள். அந்த அவருக்கு அந்த சாப்பாடை கொடுக்க கிச்சனோ எங்கேயோ வேலை செய்ய ஆரம்பித்தாள். சாப்பாடு கொடுக்கணுமே, சும்மா மேசைக்கு வருமா? நீ செய்கிற வேலை குறித்து அவருக்காக அற்பமாய் எண்ணாது. மாற்றால் பணிவிடை செய்தால், சேவை வேலைக்காரியாக லாசரஸும் அவரோட கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். செத்து எழுப்பப்பட்டவன் யேசுவாவினால். அப்ப எல்லாரும் சாப்பாடுக்கு ரெடி பண்றாங்க. மாற்றால்தான், சில சமயம் மாற்றால் அந்த இந்த வேலைகளால் கொஞ்சம் நெருக்கம் அடைந்ததுண்டு. அது அதை பற்றி பரவாயில்லை. அது லூக்கா 10 அதிகாரத்தில் அவளுக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் கூடி போயிட்டு, நீங்கள் பார்க்குற அவளுக்கு சொல்லும், எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியன்று. அது யேசுவா அது பதில் கொடுத்தவர் மாற்றாளுக்கு. அதை குறித்து நான் இப்போ பேசவில்லை. பட் serving him. மேஸ் எடுக்கிறது, சாப்பாடு செய்யறது, தனியா அல்லது சேர்ந்து, எல்லாமே சேவை. நாங்கள் சேவையை குறித்து பார்க்கிறோம். அவருடைய வேலைக்காரியாக இருந்தால் அந்த நேரத்திலே மாட்டாள். யேசுவாவுக்கு சாப்பாடு எடுக்க பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தால் லாசர். அங்க ஒரு மரியா விலையேறப்பட்ட களங்கம் இல்லாத அந்த பெர்ஃபியூமை கொண்டு வந்து அவர் மீது, அவள் அடுத்த சேவை, தன்னை ஒருத்தி அதை கணக்கு காசுக்கு வைக்காமல் யேசுவாவுக்கு கொண்டு வந்து அதை கொடுத்து அவர் தலையில ஊத்தினாள். அது அடுத்த சேவை. தனக்குரிய அந்த வெளியேறப்பட்ட அந்த பெர்ஃபியூமை அதை பார்க்காது அதை வந்து கொண்டு வந்து லூக்கா பச்சை எடுங்கோ. புத்தமன் முப்பத்தி ஒன்பது முப்பத்தி எட்டு வாசிப்போம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். யேசுவா அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். பார்த்தீங்களா, she is always very full of love and அவளுக்கு கூப்பிட்டிருந்தார். யேசுவாவை ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி, this is Lazarus, Martha and Mary. அவள் யேசுவாவின் பாதத்திற்கு உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஸோ அங்கே பைபிள் ஸ்டடி ஒன்று நடந்தது. ஸோ மார்த்தாள் அதில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தது. ஓகே, மரியாள் மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் அங்கே வேலை செய்யத்தான் வேணும். ஏனென்றால் யேசுவா தம்முடைய சீஷர்களோடு வந்தார் மாதா மேரியின் வீட்டை. அப்ப எத்தனை பேர்? 13 பேர் யேசுவாவோடு சேர்ந்து. அதை விட 70 பேர் அவரோடு ஊழியம் செய்தவர்கள். அப்ப இல்லாம 83 பேர். தனிய ஒரு ஆள் கிச்சன்ல எவ்வளவு பேருக்கும்? 83. இப்படியான வேலையில் ஈடுபட்டிருக்கும் வாலிப பிள்ளைகள் அல்லது தாய்மாருக்கு தெரியும் வேலை எப்படி. ஆறாவது ஒரு ஆள், ஒரு ஆள் 2, 3, 4 பேர் சேர்ந்து சமைச்சு ஒரு ஆள் அதை வெட்ட, ஒரு ஆள் இது செய்ய, ஒரு ஆள் வெங்காயத்தை உரிக்க, அப்படி இப்படி செய்ய. இப்போ அம்மா மாத்தாள் வெங்காயம் வீச்சானு நான் சொல்ல இல்லை, பட் தனியா செய்யறது கஷ்டம். ஓ, I never saw this picture. You people are you clever. முகத்தை பார்த்தாலே யார் மாத்தாள் என்று விளங்குது. வேலை கூடி போச்சு. மாத்தாள குற்றம் சொல்ல வேண்டியது இல்லை. நாங்கள் எல்லாரும் அப்படித்தானே. ஸோ பட் வாட் மை பாயிண்ட் இஸ், ஐம் நாட் ட்ரைங் டு பிளேம் மாத்தா ஓ மேரி. மாத்தாள் பணிவிட செய்தாள். மாத்தாள் யேசுவாவுக்கும் அங்கே வந்திருந்த மற்ற ஊழியர்களுக்கும் அவள் சாப்பாடு செய்தாள். சில வேளைகளிலே அவர் அழைத்த ஊழியத்திலும் நமக்கு உதவி தேவை. தனியா செய்ய முடியாது. மோசே அவன் கேட்டான், ஏன் எனக்கு இப்படியாக உம்முடைய வேலைக்காரனாகிய எனக்கு இப்படி நீ செய்த நீர், நான் எப்படி இவ்வளவு பேரையும் சுமக்கிறது, நானா இவங்களை பெத்த நான் அப்படி குளர ஆரம்பிச்சவன். So Martha was serving. She got agitated. That's why we are not coming to, we are only saying that she was serving the Lord. Okay? Preparing the food. John 19 edunga. John 19. இருபத்தி ஐந்து. யேசுவின் சித்திரவதை செய்யப்படும் அந்த மரத்தின் அருகே அவருடைய தாயும் மரியாள், அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும், That's Mary's sister. Madalina Mariyalum. So we have three Marys here. Moonu Mariyal. Nindu kondirundargal. Appozhudhu Yeshuva thammudaiya thaiyum arige nindra thamakku anbaiyirundha suvishanaiyum kandu. Yaaradhu? இந்த புத்தகம் எழுதின மனுஷன் ஜான் சிலுவை அண்டை அடியிலே நீக்கப்படுது. மேலே அண்ணாந்து பார்த்தப்படுது, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த அதி உயர்ந்த தேவனின் மகன் யேசுவா அந்த சிஷ்யன் அதாவது ஜானை பார்த்து, இதோ உன் தாய் என்று சொன்னார். அந்த நேரம் முதல் அந்த சிஷ்யன் அவளை தன்னிடம் ஆயேற்றிக் கொண்டான். வாட் இஸ் திஸ் சர்வை? ஹி வாஸ் ஒபேயிங் த சன் ஆஃப் எலோஹிம். அது உன் தாய். ஐ பிலீவ் சரித்திரபூர்வமாக ஜோசப் was dead by the time of that, during that time. யோசேப்பு மறித்து போனான். அண்ட் அவள் விதவை இப்பொழுது அவளை உன் தாயாக ஏற்றுக்கொள். அவளுமே தான் அந்த நேரம் தொடக்கம் ஜான் அவளை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டான். So he was serving Yeshua by obeying. He began to serve, the mother of Yeshua, taking her home, avale veetukku kondu poi adu oru savi. மத்தேயு 25 35 பசியாய் இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், தாகத்துக்கு தண்ணி கொடுத்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். உடுப்பில்லாத இருந்தேன், எனக்கு உடுப்பு கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். மறியலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்லுவார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு மறுமொழியாக, எஜமானே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு சாப்பாடு கொடுத்தோம், எப்பொழுது உமக்கு தாகமாக இருந்து உமக்கு தண்ணீரை கொடுத்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை நாங்கள் சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உடுப்பில்லாமல் இருந்தீர், நாங்கள் எப்பொழுது உமக்கு உடுப்பை கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் மறியலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மை பார்க்க வந்தோம் என்று சொல்வார்கள். அதுக்கு ராஜா யேசுவதான் மறுமொழியாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரர்களான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். See, all this is serving Yeshua. சாப்பாடு இல்லாதவர்கள் சாப்பாடு கொடுப்பது முதலில் விசுவாச குடும்பத்தா இருக்கு. பக்கத்து வீட்டுல சாப்பாடு இல்லாம யாராவது சாகுறாங்கன்னா நீ சாப்பாடு கொடுக்கணும். அவன் எந்த மதமாவும் இருக்கட்டும், அதுதான் தேவனுடைய ஒழுங்கு, அதுதான் தேவனுடைய விருப்பம். வியாதியுதர் உள்ளவர்களை விசாரிப்பது, அவர்களை போய் பார்ப்பது, மறியலில் இருக்கிறவர்களை துரத்துண்டவர்களுக்கு வீடை கொடுக்கிறது, வீட்டாளி துரத்தப்பட்டேன், இவை யாவும் அவருக்கு செய்யும் வேலைகள், வேலைக்காரராக சேவை. சோல் சோல் இன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று யேசுவா குரல் கொடுத்து அவனோடு பேசின நேரம் என்னை ஏன் அவன் துன்பப்படுத்தியது? யேசுவாவின் சீஷர்கள், அவருடைய சகோதரர்கள், அவர் மூத்த சகோதரன். சோ இவர்களில் யாருக்கும் செய்யும் நேரத்திலே நாம் அவருக்குத்தான் செய்கிறோம், நன்மையோ தீமையோ. Be a servant. முதலாம் சுமச்சையும் மூன்று பனிரண்டு மேலும் உதவிக்காரணர்கள் காரணவர்கள் டீக்கன்ஸ். I don't know what he has put over here. I just want to see. உதவிக்காரணர் இவ்வாறு நல்ல வழியில் சேவை செய்கிறவர்கள் ஒரு மரியாதைக்குரிய நிலையை அடைவார்கள். யேசுவா மெஷாயாவின் மீது உள்ள விசுவாசத்தில் மேலும் உறுதி பெறுவார்கள். இங்காலும் வாசி பாப்பம் 3:13 முதலாம் திமத்தேயு. இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை வேலையை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் மெஷியாவை யேசுவாவை பற்றும் விசுவாசத்திலே மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். உதவி வேலை. I have so many people to help me. நான் தனியாய் செய்ய முடியாது. இப்பொழுதும் இந்த பிராட்காஸ்ட் ஆன்லைன் இதை முற்றிலுமாக இயக்கி இதை மற்றவர்கள் பார்த்து பலனடைய உதவி ஆட்கள் தேவை, உதவி வேலை ஆட்கள். அல்லது முடியாது, நான் கதைக்க அதை கேட்டு அந்த படம் அங்கே வர வேணும், அதை கேட்டு அந்த வார்த்தை அங்கே வர வேணும். சப் சிஸ்டம் எல்லாம் சரியாக இருக்க வேணும். So we need co-laborers, உதவி வேலையாட்கள். 12 பேர் வேலையாட்கள் காணாண்டு 70 பேர் இன்னுமாக அவர் தெரிவு செய்தார். வேலையாட்கள், வேலையாட்கள். மத்தேயு 27 இவைகள் தான் ஊழியம், இவைகள் தான் தேவனுடைய வேலை. பசியா இருந்தேன், சாப்பாடு கொடுத்தீர்கள். பவுலப்போஸ்தலம் எழுதும் பொழுது சொந்த வீட்டாருக்கு, அதாவது விசுவாச குடும்பத்தாருக்கு முதல் கவனிக்கப்படும், மற்றவர்களுக்கு முதல். To the church. மற்றையும் 27:57 பின்னேறமான பொழுது யேசுவாவுக்கு சிஷ்யனும் பணக்காரனுமாயிருந்த ஜோசப் அரமத்தியாங்கிற ஊர் ஜோசப் என்னும் பெயர் கொண்ட அரமத்தியா ஊரான் ஆகிய ஒரு மனுஷன் வந்து பைலட் அவனிடத்திலே போய் பிலாத்து யேசுவாவின் உடலை கேட்டான். யேசுவா இருந்தேன். அப்பொழுது உடலை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யார் உடல்? யேசுவாவின் உடல். அழுகி போகாமல் பாதுகாத்து கொண்டு மூன்றாம் நாள் வரைக்கும் வைத்திருந்தார். அதி உயர்ந்த தேவன் அவரது டாடி டாடி. ஐம்பத்தி ஒன்பது ஜோசப் அந்த உடலை யேசுவாவின் உடலை எடுத்து தூயதான மெல்லிய சீலையிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டி இருந்த ஒரு மலையிலே வெட்டி இருந்த ஒரு குவை கண்மலையை குடைஞ்சு வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அங்கே இதுக்கு முதல் யாருமே அடக்கம் பண்ணவில்லை. அப்படியா? இன்னும் ஒரு வேத வாக்கியம் கூறுகிறது. I was a new tomb belonged to Joseph Arimathea. என்ன செய்தான் ஜோசப்? தேவனுக்கு படிமடி செய்தான். அவரது மகனின் உடலை அங்கே வைத்து அவரது கல்லறையிலே He served God வேலையாளாக போய் அதை அனுமதி கேட்டு பெற்று அதை கொண்டு போய் அவர் அடக்கம் பண்ணார். He was in the plan of God, Elohim. தேவனுடைய திட்டத்திலே இவர்கள் எல்லாரும் ஈடுபட்டார்கள். யேசுவாவின் சிஷ்யன் ஜோசப் அரிமத்தியா பார்த்தீங்களா? அவர் ஒருவருக்கே நாம் சேவை செய்ய வேண்டும். அப்படியா இருக்கிறது? Him you shall serve. 6:30. உபாகமம் 6:13. யேசுவா அந்த பேய்க்கு பேசுற நேரம் பதில் கொடுக்கும் நேரம் சொன்ன வார்த்தை எங்கே இருந்தெடுத்தார் உங்களுக்கு தெத்தன் பேருக்கு தெரியும். அந்த மூன்று தேவருடைய எப்படி எழுதியிருக்கிறது எப்படி எழுதியிருக்கிறது எப்படி எழுதியிருக்கிறது என்று பேய்க்கு சொன்ன அந்த மூன்று வார்த்தைகளையும் உபாகமத்தில் எடுத்தார். நான் உங்களுக்கு 10:00 ஒரு ஆளும் வாசகம் படிக்க சொன்னேன். அதுலேயும் தான் எடுத்தார். ஒழுங்குகள் the commandments அவருடைய கட்டளைகள் அவருடைய வார்த்தை அவரது புத்திமதிகள் பன்னெண்டு பதிமூன்று உபாகமம் ஆறு, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலே இருந்து உன்னை புறப்பட பண்ணின யெகோவாவை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய யெகோவாவுக்கு பயந்து அவருக்கே ஆராதனை என்று போட்டிருக்குது. No wonder they came out with a lot of ஆராதனை songs. அவர் ஒருவருக்கே சேவை செய்து அவரது பெயரை ஆணையிடுவாயாக. முதலாம் சாமி வேலை எடுங்க, முதலாம் சாமி வேல் ஏழு மூன்று. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் யெகோவாவினிடத்தில் திரும்புகிறீர்களானால் அந்நிய தேவர்களையும் முண்டங்கள், தேவர்கள் எனப்பட்ட பேய்கள், அஸ்தரோத் என்கிற பெயர் கொண்ட ஒரு முண்டம் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை யெகோவாவுக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கு சேவை செய்யுங்கள். இங்க ஆராதனை என்று போட்டிருக்கு. I want to say what this man is saying. பாகமம் ஆறு மூன்று பாப்பம், ஆறு பதிமூன்று. உங்கள் தேவனாகிய யெகோவாவுக்கு மரியாதை செய்து அவர் ஒருவரை மட்டும் சேவியுங்கள். That's good. சேவியுங்கள், அவர் ஒருவருக்கு மட்டும் வேலை செய்யுங்கள், வேலைக்காரராயிருங்கள். ஆராதனை ஆராதனை என்று போட்டிருக்குது எழுமுகம். அவரது பெயரை மட்டும் வைத்து மற்றவர்களுக்கு வாக்களியுங்கள். பிற பொய் தெய்வங்களின் பெயரை பயன்படுத்த வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக பிற பொய் தெய்வங்களை பின்பற்றக்கூடாது. உங்களை சுற்றி இருக்கின்ற ஜனங்களின் பிற பொய் தெய்வங்களை நீங்கள் பின்பற்றக்கூடாது. பின்பற்றும் கிறிஸ்தவர்கள் அநேகம் 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 இலங்கையிலே, கிழக்கு பிராந்தியத்திலே. உங்கள் தேவனாகிய யெகோவா எப்பொழுதும் உங்களுடனே இருக்கிறார். அவர் தமது ஜனங்கள், தம்முடைய ஜனங்கள் பிறரின் பொய் தெய்வங்களை தொழுது கொள்வதை வெறுக்கிறார். எனவே நீங்கள் அத்தகைய தெய்வங்களை பின்பற்றினால் உங்கள் மீது யெகோவா மிகவும் கோபம் கொள்ளுவார். அவர் உங்களை இந்த பூமியிலே இருந்து அழித்து விடுவார். இதுகளுக்கு எல்லாம் எங்க சனத்துக்கு தெரியும். இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு மீட்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு சந்திக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு நல்லவர், இயேசு வெற்றின கதை சொல்லப்படுது. உயிர்த்தெழுந்த இயேசு ஒருவன் வாயால சொன்னதாங்க நான் கேள்விப்படு, இயேசு கொல்லுவார். ஜெசபேலுக்கு கட்டில் கடையாய் போட்டு அவள் பிள்ளைகளை வந்து கொல்லுவேன். உயிர்த்தெழுந்த யேசுவா தேற்றரவாளன், சச்சி ஆவி, உதவியாளர், நீதிபரர், நேற்று முன்னும் மாறாதவர், உண்மையின் மனுஷன், உண்மையின் ஆவி. தேவனுடைய வேலையாட்கள், அவரின் எடுபடிகள், அவர்களை தான் தொடாது என்று சொன்னார். Elijah wanted to serve him, be an எடுபடி. அந்த நாளையில் ஒரு மெயின் ஒரு மேசன் இருந்தார், அவருக்கு உதவி செய்ய ஒரு எடுபடி இருக்கும். சின்ன வயதிலே நான் கேள்விப்பட்டேன், அந்த எடுபடிக்கு இப்படியும் சொல்லுவார்கள், முட்டாள். சோ தேவனுக்கு முட்டாளாயிருக்க விரும்ப வேணும், அவருக்கு முட்டாள், அவருக்கு முட்டாளாக இருக்க விருப்பம் இல்லை. ஆனால் நீ யாருக்கு முட்டாள்? So we continue with the study of serving the Lord. Okay? வேலையாட்களாக இருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வாச வாக்கியம், அறுவடை மீதி ஊழியர்கள். நோ, அங்கதான் பிரச்சனை. வேலையாட்கள் கொஞ்சம், வேலையாட்கள் அந்த கரிசி பந்தியிலே அப்பத்தை எடுத்து அதை உடைத்து சாசிபாச்சு கூட சொன்ன அதை வாங்கி சாப்பிடுங்க. Let's eat together. He was. அதன் பிறகு அவர் பாத்திரத்தையும் எடுத்து அதை ஆசிர்வதித்தார். இது வாங்கி குடியுங்கள், உங்களுக்காகவும் பலருக்காகவும் இலவச பாவம் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும்படிக்கு கொடுக்கப்படும். புதிய உடன்படிக்கையின் என் சொந்த ரத்தம் ஒரு மடிச்சுங்கள். Thank you. let's receive the blessing. Jehovah, Yehovah, Vaishmareka. Yair Yehovah Panavilia Kavuneka. Isa Yehovah Panavilia Kavazemeka. Shalom. Yehovah Muli Asad Vajitu Muli Kaparaga. Yehovah Mungul Mail. தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கருமையாக இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்களை வந்து பதிப்பதாங்கள். God willing, tomorrow, the same time at 10:30 Sri Lankan time, தொடர்ந்து தேவ பயத்தோடு தாழ்மையிலும் உண்மையிலும் இரக்கத்திலும் நடந்து சந்தர்ப்பம் சூழலை இருக்கும் நேரம் அவருக்கு சேவை செய்வோம். கற்படிந்த வேலையாட்களாக அவருக்கு வேலையாட்கள் தேவை. உண்மை உள்ள வேலையாட்கள் வேலையாக. Goodbye to those of you abroad in Europe, Middle East, Dubai, Indonesia, Paris, London, Singapore and everywhere, and Sri Lanka, of course. தொடர்ந்து அவரோடு பேசும் நம்முடைய ஐக்கியம் டாடியோடும் மகனோடும். Can you remember always daddy and son? I bless you. Bye for now.